نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيقول الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أشد الناس بلاء الأنبياء ثم الأمثل فالأمثل. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் அவனுக்கு. அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னவன் பின்னால் சலவாக்கும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் ஆகசாபுகள் அன்னாருடைய வாழ்வை ஒட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத்து வரைக்கும் அல்லாஹுடைய சந்தோஷத்தை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான மூமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாததாக என்று கூறியிருக்கின்றார். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் ஒன்று கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய நெஞ்சங்களில் எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹ் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும் எவற்றை செய்ய வேண்டாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைதான், உலக வாழ்வு என்பது சோதனைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் நிறைந்த ஒரு வாழ்வு என்பதில் யாரும் இரண்டாவது ஒரு கருத்து சொல்ல மாட்டார்கள். உலக வாழ்வே பலவிதமான சோதனைகளுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் உடல் ரீதியாக சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான், பொருளாதார ரீதியாக சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறான், மரணங்கள் மூலமாக சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான், மானபங்கப்படுத்தப்படுவதன் மூலமாக அல்லது அவனுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதன் மூலமாக இப்படி பலவிதத்தில் ஒரு மனிதன் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவதை நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். சோதனை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், நெருக்கடிகள் இல்லாமல், கவலை கண்ணீர் துன்பம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அந்த மனிதன் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையை ஒரு மனிதன் எப்படியான ஒரு ஈமானுடன் எதிர்நோக்க வேண்டும், அந்த ஈமானுடைய குறைபாடு வருகின்ற பொழுது அந்த சோதனைக்கு வித்தியாசமான விளக்கங்களை அந்த மனிதன் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அது அந்த மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்பதனால் சோதனைகள் வருகின்ற பொழுது இது ஏன் வருகிறது, இந்த சோதனை மூலமாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான், ஏன் இப்படி சோதிக்கிறான், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், சதகாக்கள் கொடுக்கிறேன், ஹராத்திலிருந்து முழுமையாக என்னை பாதுகாத்துக் கொண்டு வாழ்கிறேன், யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது, இப்படி நல்ல ஒரு நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் எனக்கு சோதனை வருகிறது. ஆனால் இன்னும் சிலர்கள் தொழவில்லை, ஹராத்தை தாராளமாக செய்கிறார்கள், அனைவருடைய உள்ளங்களையும் நோவிக்கிறார்கள், ஹராத்தை கை வைத்திருக்கிறார்கள், அநியாயங்கள், அத்துணியங்கள்,
கிடங்குகள், அட்டகாசங்கள், அடாவடி கிடங்குகள், அனாச்சாரங்களில் தாராளமாக ஈடுபடுகிறார்கள். ஆனால் நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் எந்த வகையில் குறைந்தவனாக மாறிவிட்டேன், ஏன் எனக்கு மட்டும் சோதனை வர வேண்டும் என்று ஒரு மனிதன் தவறான அடிப்படையில் அந்த சோதனையை அணுகப்படுவான். எந்த சந்தர்ப்பத்தில் என்றால் அந்த சோதனையை ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்துடன் எதிர்நோக்காத பொழுது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த வகையில் நாங்கள் இன்றைய சுத்தபாரனுடைய தலைப்பாக சோதனை என்றால் என்ன, அது எப்படி வரும், ஒரு முஸ்லிம் சோதனையின் பொழுது என்ன நிலைகளை கையாள வேண்டும், அவனுடைய ஈமானுக்கு இடைஞ்சல், அதாவது ஈமானுக்கு மிகப்பெரிய அழிவுகளில் நஷ்டங்களை ஏற்படுத்தாமல் எப்படி அந்த சோதனைக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் இன்றைய சுத்தபாவில் சற்று பேசலாம் என நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வகையில் முதலாவதாக ஒரு முஃமின் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை. உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்துமே சோதனைக்குரியவைகள் தான். சில சந்தர்ப்பத்தில் நான் ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் என்னை செல்வத்தை கொண்டு என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு ஏழையாக வாழ்கிறேனா ஏழ்மை மூலமாக அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். அதே போன்று உடல் ஆரோக்கியம் பெற்றிருக்கிறது என்றால் ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ் சோதிக்கிறான். இல்லை உடலில் பலவிதமான நோய்கள் துன்பங்கள் இருக்கிறது என்றால் நோய் மூலமாக அல்லாஹ் சோதிக்கிறான். இப்படி ஒரு பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளை சோதிக்கிறான், பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களை சோதிக்கிறான், கணவன் மூலமாக மனைவியை சோதிக்கிறான், மனைவி மூலமாக கணவனை சோதிக்கிறான். இப்படி ஏழைகள் மூலமாக செல்வந்தர்களை அல்லாஹ் சோதிக்கிறான், செல்வந்தர்கள் மூலமாக ஏழைகளை சோதிக்கிறான். இப்படி உலக வாழ்வு என்பதே ஒரு சோதனைகளால் பின்னப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும் பொழுது வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர் ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை இந்த உலக வாழ்வில் நாங்கள் கைர்கள் நலவுகளை கொண்டும் அதே போன்று கெடுதிகளை கொண்டும் நாங்கள் உங்களை சோதித்துக் கொண்டுதான் இருப்போம் என்று சொல்லிவிட்டு வ இலைனா துர்ஜஊன், எப்படி இருந்த பொழுதிலும் நீங்கள் எங்களிடத்தில் தான் திரும்பவும் வந்து சேர இருக்கிறீர்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, சோதனைகள் வருவது இயல்பானவை, அல்லாஹ்வுடைய பொதுவான ஏற்பாடாக இருக்கிறது. ஒரு மனிதன் முஃமின் என்ற காரணத்தினால் அவனுக்கு சோதனைகள், நெருக்கடிகள் வரக்கூடாது என்ற கட்டாயம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் சோதிப்பான். குர்ஆனில் நீ அழகாக ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், அஹசிபன் நாஸ் அய்யுத்ரஃபு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்களை நாங்கள் சோதிக்காமல் விட்டுவிடுவோம் என்று அந்த மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அன்புக்குரியவர்கள் பாருங்கள், இந்த ஆயத்தை அஹசிபன் நாஸ் மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, ஐயத்தோக்கும் ஐயக்கூடு ஆமன்னா வவுண்டு லாயுத்தனும். அந்த மக்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் அப்படியே அவர்கள் விடப்படுவார்கள், சோதிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலக்கது பதன்னல்ல நீரமின் கோவிலையும், இவர்களுக்கு முன்னால் வந்தவர்களையும் நாங்கள் சோதித்தோம். ஈமானில் யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்பதை நாங்கள் வெளிரங்கமாக விளங்குவதற்காக வேண்டி சோதித்துக் கொண்டுதான் இருப்போம் என்று குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஷத்துல் நாஸி பலாஹன் சொன்னார்கள், உலகத்தில் மிக கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் முதலாவதாக அல் அம்பியா சொன்னார்கள், நபிமார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் நபிமார்களை ஒத்தவர்கள், இவர்கள் சாதகங்கள் என்று அநேகமான உலமாக சொல்கிறார்கள். நல்லவர்களுக்கு சோதனை வரும், நல்ல மனிதர்களுக்கு சோதனை வரும். நபிமார்கள் சோதிக்கப்பட்ட வரலாறுகளை நாங்கள் படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகளுக்கு வந்த அந்த சோதனையை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்ட முறையை பாருங்கள். வயோதிபத்தி 97 வயதில் ஒரு குழந்தை கிடைக்கிறது, அந்த குழந்தையை பாலைவனத்தில் விட்டுவிட்டு வர வேண்டும். அன்புக்குரிய சர்ச்சை சென்று பாருங்கள். பின்னால் 7 வயதில் அல்லது 13 வயதில் அந்த குழந்தையை அறுத்து பணியிடும்படி அல்லாஹ்வுடைய உத்தரவு, தைரியமாக வருகிறார்கள். இது ஒரு சோதனை. அன்புக்குரியவர்கள், இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இன்று நிறைய வரலாறுகளை நாங்கள் படிக்கிறோம், விளையாட்டு வீரர்களை பற்றி, சினிமா நடிகர்களை பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி, இப்படியெல்லாம் அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் தெரிந்து வைப்பதில் கவனம் செலுத்துகின்ற நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்கிறோமா? அவர்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள்? சுபஹானல்லாஹ். குரியவர்களே, வயிற்றை அதாவது தூக்கி வைத்துக் கொள்ள முடியாத நிலை, இரண்டு மூன்று நாட்களாக சாப்பிட முடியவில்லை, குரியவர்களே எழுந்து நிற்க முடியாத நிலை. இந்த நிலையில் ஒரு கல்லை தன்னுடைய அடிவயிற்றில் கெட்டுவதன் மூலமாக தன்னுடைய உடம்பில் ஒரு தெம்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்றால், இன்று முழு உலகத்திலும் கல்லை கெட்டுகின்ற அளவுக்கு சோதிக்கப்படக்கூடியவர்கள் ஏதாவது ஓரிரண்டு பகுதிகளில் இருக்கலாம். ஏதோ ஒன்றை சாப்பிட்டிருப்பார்கள். சல்லதாசனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக செல்கிறார்கள். சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த நிலையில் தொழுகின்ற ஒரு காட்சியை கண்டார்கள். கேட்டார்கள், துஸல்லி யா ரசூலல்லாஹ் வ அன்த ஜாலிஸ், அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா உட்கார்ந்து கொண்டு தொழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அல் ஜூ யா அபா ஹுரைரா, ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் எனக்கு ஏற்பட்ட பசி என்னை உட்கார்ந்து தொலை வைக்கிறது என்று சொன்னார். உடனடியாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அல ஆரம்பித்தார். சொன்னார்கள், லா தபிக்கி யா அபா ஹுரைரா ஃபின் ஷிட்டத் அல் ஹிஸாப் லா துஸீபு அல் ஜாயிஅ ஃபி துன்யா இதா ஹஸப இன்னல்லாஹ். அபு ஹுரைராவே ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அட வேண்டாம், உலகத்தில் ஒருவன் பசியுடன் இருந்து அந்த பசிக்கும் அல்லாஹ் நன்மை தருவான் என்று ஆதரவு வைத்தால் தியாமத்துடைய நாளில் கடுமையான கேள்விகளுக்கு அந்த மனிதன் உள்ளாக்கப்பட மாட்டான் என்ற ஒரு நட்சியை செல்வார் சொல்கிறார். பாருங்கள், அதாவது ஒரு தடவை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு இறைச்சி துண், அதாவது இறைச்சி துண்டுகளுடன் ஓரிரண்டு ரொட்டிகளை வைத்து கொண்டு போய் தனது தந்தை முஹம்மது முஸ்தபா செல்வார் சொன்ன கொடுக்கிறார். இதை கண்ட உடனடியாக செல்வார் சொன்னார்கள், ஹாதா அவ்வளவு தகாமின் அகலபு அபூகி முன்பு சலாபதி ஐயா செல்லதாக சொல்கிறார்கள், மூன்று நாட்களுக்கு பின்னால் முதலாவது உணவாக இந்த உணவுதான் உங்களுடைய தந்தையுடைய வாய்ப்பு போகிறது என்று சொன்னார்கள். மூன்று நாட்கள் பசிகளில் இருக்கிறார்கள் என்றார். சற்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு சோதிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதைத்தான் செல்லதாக சொன்னார்கள், அஷத்து நாசி பலான் அல் அம்பியா, உலகத்தில் கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் முதன்மையில் நபிமார்கள். ஏன் அல்லாஹ் வெறுத்ததனால் அவர்களை சோதிக்கவில்லை? நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் அந்தஸ்துக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள். ஆனாலும் ஏன் சோதிக்கிறார் என்றால், அந்த சோதனை வருகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள் இவைகளை ஒரு மனிதன் சபுருடன் அதனை பொறுமையாகவே, அதாவது அதனை எதிர்நோக்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த பொறுமைக்கு அளவில்லாத கூலிகளை கொடுப்பதாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்னமா யுவக்க சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுடைய கூலி என்பது அது அளவில்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நேரடியாக ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் சோதனைக்கு முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நான் சோதனையை எதிர்கொள்ள மாட்டேன் என்று யாருக்கும் விலகிச் செல்ல முடியாது. சோதனைக்கு முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பாருங்கள், ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது, ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஆனால் பெண் குழந்தை பிறந்துவிடும். இல்லை, பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஆண் குழந்தை பிறந்துவிடும். இன்னும் சிலர்களுக்கு ஆணோ பெண்ணோ குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஆனால் குழந்தை கிடைக்காமல் போய்விடும். இப்படி பல விதங்களில் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். ஆண்களாக படைக்கப்பட்டவர்கள் இதுவும் ஒரு சோதனை தான். அவர் ஆண் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு சகோதரனாக அவருடைய குடும்பத்துக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் செய்ய வேண்டிய பல சேவைகள் இருக்கிறது. அதில் ஒரு கணவன் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறானா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு சகோதரன் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய ஏனைய சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், தன்னுடைய தாயந்தர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியாக செய்கிறானா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்து இவன் இந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துகிறான், எப்படி இதை சரியாக அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக முறையாக செலவழிக்கிறானா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஏழ்மையை கொடுத்து இந்த ஏழ்மையில் இவன் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சோதிக்கிறான். ஒருவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த ஆரோக்கியத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது தடுத்த விஷயங்களில் இவன் ஈடுபடுகிறானா இல்லையா என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான்.
இன்னும் சிலர்களுக்கு நோயை கொடுத்தும் சோதிக்கிறான்.
இப்படி பலவிதங்களில் உலகத்தில் சோதனை வந்து கொண்டிருக்கிறது. சோதனையை தட்டி கழிக்க முடியாது, அதற்கு முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே அந்த சோதனையை எதிர்கொள்கின்ற பொழுது ஒரு மனிதன் பொறுமையுடனும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடனும் இந்த சோதனைக்கு அல்லாஹ் நன்மை தருவான் என்ற நல்ல எண்ணத்துடனும் அந்த சோதனையை எதிர்கொள்வானாக இருந்தால் சோதனையில் நிச்சயமாக சிக்கி அடைவான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. வருகின்ற சோதனையில் மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று பொறுமை, அல்லாஹ்வுடைய அப்து, அல்லாஹ்வுடைய அடிமையாக நான் இருக்கிறேன், அவன் என்னை எப்படியும் சோதிக்கலாம், என்னை சோதிக்கிறான், இதை நாம் பொறுத்துக் கொள்வோம் என்ற அந்த பொறுமையுடனும். இரண்டாவதாக ஈமான், நான் உம்மினாக இருப்பதனால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். ஹதீஸில் மிக தெளிவாக வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டான், இதா அராதல்லாஹு பிஅப்தில் கைர பிஅப்தில் கைர சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கைரை நாடிவிட்டார். இன்னும் ஒரு ரிவாயத்து, மையுரிதில்லாஹு கைரன் யுஸப் மின்ஹு சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹைரை நாடிவிட்டால் அவனை சோதிப்பான் என்று சொன்னார்கள். யார் அந்த சோதனையை இது அல்லாஹ்வுடைய முடிவு என்று மனப்பூர்வமாக பொருந்திக் கொள்கிறாரோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். சொன்னார்கள், வருகின்ற சோதனையில் நான் தொழுதும் அமல் செய்தும் அல்லாஹ்வை பயந்து நடந்தும் என்னைத்தான் சோதிக்க வேண்டுமா, வேறு யாரும் அல்லாஹ்வுக்கு கிடையாதா என்று ஒரு வித்தியாசமான முறையில் அந்த சோதனையை எதிர்கொள்வானாக இருந்தார் சல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கோபம் அனுப்பியிருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே வருகின்ற சோதனையில் முதலாவதாக பொறுமை, இரண்டாவதாக ஈமான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை சுமந்தவர்களாக, மூன்றாவதாக அல் இஹ்திஸாம், இந்த சோதனைக்கு அல்லாஹ் நன்மை தருவார் என்ற நல்ல ஆதரவுடன் யாரெல்லாம் சோதனையை எதிர்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த சோதனையை சுற்றி அடைவார்கள். அதற்கு நேர்மாற்றமாக பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால், சோதனைகள் வருகின்ற பொழுது முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாயில் வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா, அது ஒரு சாதாரணமாக பாருங்கள், இந்த இடத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், திடீரென்று கரண்ட் கட்டாகி விடுகிறது, இப்பொழுது கூட எங்களுடைய வாயில் வர வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவனிடத்தில் தான் திரும்பி போக இருக்கிறோம் என்று அந்த இது அல்லாஹ்வுடைய முடிவு என்பதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே வருகின்ற சோதனையில் யாரெல்லாம் பொறுமையை மேற்கொள்ளாமல், அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசி விடுவார்களோ, அதே போன்று அந்த பொறுமையை ஈமானுடன் எதிர்கொள்ளாமல் அதுக்கு நேர்மாற்றமாக என்னுடைய முடிவு, நான் இப்படி நடந்து கொண்டதனால், சில சந்தர்ப்பங்களை பாருங்கள், சில சந்தர்ப்பங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு வந்த விருந்தாளி, எங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வருகிறார்கள். விருந்தை அவர்கள் மேற்கொண்டு விட்டு, விருந்துடைய அந்த நிகழ்வில் கலந்துவிட்டு அவர்கள் வீட்டிலிருந்து போகும் பொழுது, வீட்டிலே இருக்கின்ற ஒரு சிறிய குழந்தை, எங்களுடைய ஒரு சிறிய குழந்தையை அவர்கள் அழைத்துக் கொண்டு செல்வதற்கு அழைக்கிறார்கள். போகின்ற வரையில் கடலோரங்களுக்கு சென்றுவிட்டு நாங்கள் வரப்போகிறோம், கடற்கரைக்கு சென்றுவிட்டு அல்லது மியூசியத்துக்கு சென்றுவிட்டு ஜூவுக்கு சென்றுவிட்டு அழைத்து வந்து வீட்டில் கொண்டு வந்து விடுகிறோம் என்று எங்களுடைய ஒரு குழந்தையை அவர்கள் அழைக்கிறார்கள். இந்த நேரத்தில் குழந்தை சொல்கிறது, நான் இதில் கலந்து கொள்ள மாட்டேன், நான் இதில் போக மாட்டேன், இதற்கு நான் செல்ல மாட்டேன் என்று அவர் அடம் பிடிக்கிறார், அந்த குழந்தை அடம் பிடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய, இந்த நேரத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் நிர்பந்தமாக இல்லையில் சாட்சியுடன் அல்லது மாமியுடன் சகோதரனுடன் தானே போய் வாருங்கள் என்று நிர்பந்தித்து அந்த குழந்தை அடம் பிடிக்கிறது, என்னால் போக முடியாது, நான் போக மாட்டேன் என்று அடம் பிடித்தும் கூட இவர்கள் பலவந்தமாக அனுப்பி வைக்கிறார்கள். போன குழந்தை ஒன்றில் கடலில் மூழ்கி மூத்தாகிவிடுகிறது, அல்லது அது அந்த குழந்தைக்கு வாகன விபத்தில் குழந்தை இருந்து விடுகிறது. இந்த நேரத்தில் வீட்டினுடைய எண்ணம் எப்படி இருக்கும் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு ஏதாவது சொன்னது முடியாது என்று சொன்னது என்னுடைய கையால் நான் தூக்கி கொடுத்தேன், குழந்தையை என்னுடைய கையால் நான் கொலை செய்வேன் என்று சிலர்கள் அதை அளவுக்கு அதிகமாக சிந்திக்கின்ற பொழுது காலப்போக்கில் அவர்கள் ஒருவிதமான புத்தியை இழந்த ஒரு கூட்டமாக மாறுவதையும் நாங்கள் காட்டோம். ஏன் இவர் குழந்தையை கொல்வதற்காக கொடுக்கவில்லை, இது அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ் நாடிய நேரத்தில் மூத்தோறும் அதை உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது, இது அல்லாஹ்வுடைய முடிவு. இதில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், இதற்கு பின்னால் குடும்பங்களில் பகைத்துக் கொள்ளுகின்ற நிலைகளை பார்க்கலாம். அவர்கள் அழைத்து சென்று வேண்டும் என்று குழந்தையுடைய விஷயத்தில் கவனீயமாக இருந்து கொண்டார்கள். அதனால் தான் குழந்தை இருந்தது என்று இதற்காக பிரச்சனைகள், இதற்காக வயிறாக்கி வைக்கக்கூடியவர்கள், குடும்ப உறவுகளை அறுத்துக் கொள்ளக்கூடியவர்கள், இப்படி சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய மிகப்பெரிய பயங்கரமான நிகழ்வுகள் அங்கே உண்டாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல, சோதனை என்று வருவது அது அல்லாஹ் ஏற்பாடு செய்தது வந்துதானா? உலகத்தில் யாருக்கும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி, செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சோதனைகளிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய ஈமானுடைய உண்மையான நிலை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை எவ்வளவு இந்த மனிதன் உள்ளத்தில் சுமந்திருக்கிறான் என்பதை சோதனைகள் வருகின்ற பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு இவர் யார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் சொல்கிறார்கள், மனிதனுக்கு ஆரோக்கியத்துடன் அந்த மனிதன் இருக்கும் பொழுது அவனுடைய ஈமானுடைய உண்மை நிறைவேற்பாடு வெளிவரமாட்டார், அது மறைந்ததாகத்தான் இருக்கும். சொன்னார்கள், அந்த மக்களுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுதுதான் இரண்டு கூட்டமாக பிரிவார்கள், இவர்களுடைய உள்ளங்கம் எப்படி இருந்ததோ அதற்கேற்ப இவர்கள் மாறிவிடுவார்கள். ஒரு முஸ்லிமுக்கு சோதனை வந்தால் ஈமானி, ஒரு முஸ்லிமுக்கு சோதனை வருகிறதா அவன் ஈமானுடைய பகுதியை பார்ப்பான். அதே நேரத்தில் வசாரல் முனாஃபிக்கு இலா நிஃபாக்கி, ஒரு மனிதன் முனாஃபிக்காக இருந்தால், நயவஞ்சகனாக இருந்தால் பாருங்கள், தொழுது கூட அமல் செய்து கூட சகஜ தொழுது கூட ஹராத்தை விட்டு ஹலால் மாத்திரம் சம்பாதித்தும் கூட அல்லாஹ் என்னை சோதித்தான் என்று அல்லாஹ்வுக்கே குறை சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள் என்றால், இது உள்ளத்தின் கசட்டை, உள்ளத்தில் அந்த ஈமானுடைய குறைபாடு. வெளிரங்கம் நன்றாக இருப்பதை விட உள்ரங்கத்தில் நாங்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வருகின்ற எல்லா விஷயங்களும், அது வீட்டில் வருகின்ற ஹயாத் மௌத்தாக இருக்கலாம், லாப நஷ்டங்களாக இருக்கலாம், நோய் துன்பங்களாக இருக்கலாம், நிகழ்வுகளாக இருக்கலாம், அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், அதாவது ஈமானுடைய அடிப்படை விஷயங்களில் ஒவ்வொரு கதிரி ஹைரிஹி வஷரஹிதுல்லாஹ்வுத்தால, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று ஒன்று இருக்கிறது, அது எங்களுக்கு இனிப்பானதாக, எங்களுக்கு கசப்பானதாக, இன்பமானதாக, துன்பமானதாக எதுவாக இருந்தபொழுதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று ஒன்று இருக்கிறது, அது மட்டும்தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் ஈமான் கொண்டவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய முடிவுகளை பொருந்திக் கொள்ளுகின்ற ஒரு தன்மை எங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறார், நஹ்னு ஹசன்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வில் அவர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட வேண்டும் என்பதை நாங்கள் பங்கிட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எங்களுக்கு வருகின்ற எல்லா நிகழ்வுகளும் அது உணவினுடைய ஏற்பாடுகளாக இருக்கலாம், வியாபாரத்தில் ஏற்படுகின்ற லாப நஷ்டங்களாக இருக்கலாம், எமது வீட்டில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களாக இருக்கலாம். அன்புக்குரியவர்கள், இந்த அனைத்துமே அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவன் நிஜமத்தை தந்தவனுக்கு நிஜமத்தை கலட்ட முடியும், ஆரோக்கியத்தை தந்தவனுக்கு நோயை தர முடியும், நோயை தந்தவனுக்கு ஆரோக்கியத்தை தர முடியும், குழந்தையை தந்தவனுக்கு அந்த குழந்தையை எடுத்துக் கொள்ள முடியும், குழந்தையை எடுத்தவனுக்கு இன்னும் ஒரு குழந்தையை தர முடியும். இப்படி அல்லாஹ் பக்கம் திசை திரும்பக்கூடியவர்களாக நாங்கள் மாற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே ஒரு மனிதன் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான் இந்த உலகத்தில் நடக்கிறது என்பதை நம்பாத பொழுது அது அவனுடைய ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்கிறது, ஒரு மனிதனுடைய ஈமான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பரிபூர்ணம் அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த மனிதன் ஒரு மனிதனுடைய ஈமான் அது பரிபூர்ணமே பரிபூர்ணத்தன்மை அடைய மாட்டாது. தனக்கு நடந்தவைகள் அனைத்தும் அது நடக்காதவைகளாக இருக்கக்கூடியதல்ல, நடந்தவைகள் அனைத்தும் நான் உதாரணமாக சொல்கிறேன், அந்த பிரயாணத்துக்கு செல்லாமல் இருந்திருந்தால் எனக்கு அந்த நிலை வந்திருக்காதே என்று ஒருவர் சொல்வதாக இருந்தார். இந்த வியாபாரத்தில் நான் என்னுடைய பணத்தை முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் எனக்கு நஷ்டம் வந்திருக்காதே என்று மனிதன் சொல்வதைப் போன்று, இந்த பெண்ணை நிக்காக வைக்காமல் இருந்திருந்தால் இந்த துன்பம் எனக்கு வந்திருக்காதே என்று இப்படி யாரும் சொல்ல முடியாது. சரதா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எதுவெல்லாம் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது ஒரு பொழுதும் நடக்காமல் இருக்க மாட்டார்கள். மேலும் சொன்னார்கள் சல்லாசனம், வமா அஸ்தாத், உங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்காமல் இருந்த அனைத்துமே லம்யத்துல் யுசீபம், அது நடக்கக்கூடியவைகளாக இருந்ததல்ல, நடக்கக்கூடியவைகளாக இருந்தது அல்ல. நடக்காதவைகள் எமக்கு நடக்காதவைகள், அது அல்லாஹ்வுடைய முடிவில் இல்லை, அதனால் நடக்கவில்லை. எமக்கு நடந்தவைகள் அல்லாஹ்வுடைய முடிவில் அது நடக்க வேண்டும் என்றிருந்தது, அதனால் தான் நடந்தது. என்னுடைய பலவீனமோ என்னுடைய முயற்சி இல்லாத தன்மையோ அல்ல, அல்லாஹ்வுடைய முடிவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு வருகின்ற சோதனைகள் அது ஹைராக அது நிர்மத்தாக இருக்கும் எப்பொழுது என்றால், அந்த சோதிக்கப்படக்கூடியவன் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு வருகின்ற சோதனைகளில் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாகவும் அந்த சோதனையை பொறுமையுடனும் எதிர்கொள்வனாக இருந்தால் அந்த சோதனை அவனுக்கு மிகப்பெரிய ஹைராக இருக்கும் என்பதை சொல்லலாக சொன்னார்கள். அஜபன் அம்பில் முக்மின், ஒரு முக்மீனுடைய விஷயத்தை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். செலவாக சொன்னார்கள், சொன்னார்கள் இந்த அம்ர உள்ள அந்த மனிதனுக்கு ஏற்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் ஹயிறு தான் என்று சொன்னார்கள். சொன்னார்கள் அந்த நிலைப்பாடு இந்த உலகத்தில் முக்மீனை தவிர வேறு யாருக்குமே கிடையாது, முக்மீனுக்கு மட்டும்தான் ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களும் ஹயிர் என்று சொன்னார்கள். சொன்னார்கள் ஒரு முக்மின், அவன் முக்மீனாக இருக்கிறான், நேரத்துக்கு தொழுகிறான், ஹராம் ஹலால் தேடி வாழ்கிறான். அன்புக்குரியவர்களே, அவனுக்கு ஒரு ஒரு நல்ல காரியம் ஏற்படுகிறது. சரவா சொன்னார்கள், அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். ஒரு முக்மின் என்று வந்துவிட்டால், இது என்னுடைய கெட்டித்தனம், என்னுடைய முயற்சி, நான் சரியாக என்னுடைய தலையை பயன்படுத்தியதனால் தான் இந்த லாபத்தை அடைந்தேன், இந்த அந்தஸ்தை, இந்த பதவியை, இந்த கண்ணியத்தை, உயர்வை, இந்த சொத்தை அடைந்து கொண்டேன் என்பதல்ல, அல்லாஹ்வுடைய முடிவிலே இருக்கிறது, அது எனக்கு கிடைத்தது என்ற உணர்வில் இவன் நன்றி செலுத்துவான். சொன்னார்கள் சரதாஸ் அவர்கள், அக்கான ஹைரல்லகு, அவன் நன்றி செலுத்தியது அது அவனுக்கு மிகப்பெரிய ஹைராக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு முக்மீனாக இருந்து கொண்டு நேரத்துக்கு தருகிறான், ஹராம் ஹலால் பேணி வாழ்கிறான், யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, அநியாயம் செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணமும் இல்லை, ஆனாலும் சோதனை, ஆனாலும் பிரச்சனை, ஆனாலும் நஷ்டம், நெருக்கடிகள், கண்ணீர்கள், கவலைகள் வருகிறதா? இந்த நேரத்தில் சலதா சொன்னார்கள், ஒரு முக்மீனாக இருந்தும் கூட அவனுக்கு தீங்குகள், கஷ்டங்கள், சோதனைகள் வருகின்ற பொழுது இவன் முக்மீனாக இருந்தால் என்ன செய்வான்? சபர, இவன் பொறுமையாக இருப்பான். மக்கான ஹைரன் லபு, அது அவனுக்கு மிகப்பெரிய ஹைராக இருக்கும் என்று சல்லல்லாஹு சொன்ன செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்கள் பாருங்கள், முக்மீனாக இருந்தால் வருகின்ற ஹயரும் ஹயிறுதான். ஏன்? அவன் நன்றி செலுத்துவான், அந்த நன்றிக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். வாழ்வில் ஒரு முக்மீனாக இருந்தும் கூட ஒரு சோதனை வருகிறதா, அந்த நேரத்தில் இவன் பொறுமை செய்கிறார், அல்லாஹ்வுடைய உதயம் கிடைக்கும் என்ற செய்தி சொல்லவாக சொன்னார்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது, சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் நல்ல நல்ல அமைப்பில் வாழ்ந்தும் கூட, ஹராத்தை விட்டு முழுமையாக தவிர்த்தும் கூட, ஹலாலில் முழுமையாக ஈடுபட்டும் கூட, எங்களால் முடியுமான அளவு, எங்களால் முடியுமான அளவு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியும் கூட எங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் சோதனை வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது என்றால், இதில் மிகப்பெரிய ஒரு ஹயிர் இருப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த சோதனை எனக்கு ஹயிர் தான், இந்த சோதனை எனக்கு ஹயிர் தான் என்று அதனை நல்ல பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் அதாவது மூன்று சம்பவங்களை சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு குழந்தையை கண்ட உடனடியாக ஒரு குழந்தையை விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையை பிடித்து அந்த குழந்தையுடைய கழுத்தை பகுதியை பிடித்து அப்படி உடைத்து குழந்தையை கொலை செய்து விடுகிறார். இதை பார்த்த உடனடியாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அகத்த நஃப்ஸன் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரா கஃபில் என்று வருகிறது எடுத்து பார்க்கு விதைரி நஃப்ஸின் சொல்கிறார்கள் அநியாயமாக ஒரு கொலையை செய்து விட்டிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடன் தொடர்ந்து வருவதாக இருந்தால் என்னிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, தொடர்ந்து வரலாம். இரண்டாவது தொடர்ந்து செல்கிறார்கள், ஒரு கப்பலிலே அவர்கள் ஏறுகிறார்கள். இப்பொழுது ஒரு ஒரு கப்பலில் அவர்கள் ஒரு பகுதியில் இன்னும் ஒரு பகுதிக்கு பிரயாணம் செய்யும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தரக்கிபா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஃபஹரகஹா, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலில் ஒரு பகுதியில் சின்ன ஒரு ஓட்டையை போட்டார்கள். உடனடியாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஹரத்தஹா லிதுஹ்ரிக அஹ்லஹா லகத் ஜித்த ஷைஅன் நிம்ரா, என்ன செய்து விட்டீர்கள்? இந்த கப்பலில் பிரயாணிக்கக்கூடியவர்களை தண்ணீருக்குள் மூழ்க அடிக்க வைப்பதற்கா இந்த ஓட்டையை நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னபொழுது என்னுடன் தொடர்ந்து வருவார் என்றால் கேள்வி கேட்கக்கூடாது என்று மூன்றாவதாக போனார்கள். ஒரு பகுதி அதாவது அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்று அங்கே அதாவது ஒரு மிகப்பெரிய பசி கொடுமையுடன் இவர்கள் இருந்தார்கள். இந்த நேரத்தில் அந்த ஊர் மக்களுக்கு உணவு கேட்டார்கள், யாரும் உணவு கொடுக்கவில்லை, யாரும் உணவு கொடுக்கவில்லை. இதை எல்லாம் குரானில் சொல்லி காட்டுகிறார்கள். இப்பொழுது ஒரு பகுதியில் ஒரு சிவர் விழுவதற்கு இருக்கிறது. இப்பொழுது அது மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய உதவியுடன் சிதர் அலை இஸ்லாமர்கள் அந்த சிவர் விழாமல் அதை நிறுத்தினார்கள். பின்னால் கேள்வி கேட்கப்படுகிறது, பின்னால் இந்த சம்பவத்துடன் இவர்கள் ஏன் நீங்கள் இதை செய்தீர்கள் என்று மூசா அலை இஸ்லாம் கேட்டார்கள். எங்களுக்கு உணவு கூட தரவில்லை, எங்களுக்கு உணவு கூட தரவில்லை, அந்த நிலையில் ஏன் இவர்களுக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று மூசா அலை இஸ்லாம் கேட்ட உடனடியாக இதனுடன் நாங்கள் இருவரும் பிரிய போகிறோம். ஏன் மூன்று தடவை என்னத்தில் கேள்வி கேட்டு விட்டீர்கள்? என்னை தொடர்ந்து வருவதாக இருந்தால் கேள்வி கேட்கக்கூடாது என்று நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டீர்கள். எனவே இதற்கு பின்னால் என்னுடன் வருவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று அது பிரிந்தார்கள். பிரிகின்ற பொழுது காரணத்தையும் சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள், அந்த குழந்தையை சிறிய வயதில் ஏன் தெரியுமா கொலை செய்தேன் சொன்னார்கள். இந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் நல்லவர்கள், சாதகமானவர்கள், கண்ணியமானவர்கள். இந்த குழந்தையை இப்படியே விட்டால் இந்த குழந்தை எதிர்காலத்தில் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கவலைக்கும் கண்ணீருக்கும் காரணமாக ஆகிவிடுகின்ற ஒரு மோசமான குழந்தையாக வளரும் என்ற காரணத்தினால் நான் அந்த குழந்தையை களத்தில் பகுதியால் பிடித்து உடைத்து கொலை செய்தேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அது எப்படி சிதர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியும் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த அறிவை சிதர் அலி இஸ்லாமுக்கு கொடுத்திருந்தார். எனவே அந்த பார்வையை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு மனிதனுக்கு வரும் பார்வைகள் இந்த குழந்தையை இப்படியே விட்டால் பெற்றோர்களுடைய கண்ணீருக்கு காரணமாக ஆகிவிடும். இதனால் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தினார். அதே போன்று சொன்னார்கள், அந்த சஃபீனத்து தக்கானத்தி மசாக்கீன் மல்வரத்தி பகல், அந்த நாங்கள் பிரயாணம் செய்த கப்பல் இருக்கிறது, இது மிஸ்கீன்களுக்கு சொந்தமான ஒரு கப்பல், ஏழைகள் பலர் சேர்ந்து வாங்கிய ஒரு கப்பல். சொன்னார்கள், இவர்களுக்கு பின்னால் ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு அரசன் வர இருக்கிறார், அவன் ஓட்டை இல்லாத எல்லா கப்பல்களையும் எடுத்துக் கொள்வான். எனவே இவர்களுடைய கப்பலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓட்டை போட்டு செய்தி சொன்னார்கள். இப்படி அன்புக்குரியவர்களை, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை வைத்திருக்கிறான். ஒரு குழந்தை சிறிய வயதில் மூத்தாகிறதா, ஒரு நஷ்டம் வருகிறதா, பாருங்கள் பாருங்கள், நல்ல முறையில் ஒவ்வொரு நாளும் தொழுது, துஹா தொழுது இருக்கிறோம், ஹஜ் தொழுது இருக்கிறோம், சுபல் தொழுது இருக்கிறோம், ஒவ்வொரு நேரத்துக்கு தொழுது துஹா செய்தும் எனக்கு என்னுடைய வியாபாரத்தில் ஒரு 50,000 நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று யாரும் வளர்த்திக் கொள்ள தேவையில்லை. பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நஷ்டத்தை ஒரு 5 கோடி நஷ்டமாகியதற்கு பின்னால் அல்லாஹ் இதை காட்டி தந்திருந்தால் இவருடைய நிலை எப்படி இருக்கும்? 5 கோடி நஷ்டம் வருவதற்கு முன்னால் 50,000 அல்லாஹ் காட்டி தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலைப்பாடு உங்களிடத்தில் வர வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே வருகின்ற எல்லா நிகழ்வுகளும் பாருங்கள், ஒரு பிரயாணத்துக்காக நாங்கள் ஒருவரை அழைத்திருந்தோம், ஒரு பிரயாணம் கொழும்புக்கு செல்ல வேண்டும், ஒரு வேலை நாங்கள் பேசியிருந்தோம், 6 மணிக்கு சரியாக வர வேண்டும் என்று சொன்னோம், ஆனால் அவர் 6:30 மணிக்குத்தான் வருகிறார். எங்களுக்கு ஆத்திரமாக இருக்கிறது, 6:30 மணிக்கு வந்து விட்டாரா, நான் உங்களுடன் 6 மணிக்கு வர வேண்டும் என்று சொன்னேன் என்று நாங்கள் அவர்கள் பிரச்சனை படுவதல்ல, அவர் கொஞ்சம் தாமதமாக வந்ததில் இருக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அவர் 6 மணிக்கு வந்திருந்தால் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கலாம், அதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பதற்காக கொஞ்சம் அவரை பின்படுத்தி வர வைத்திருக்கலாம் என்று நல்லெண்ணங்களை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் இதில் எனக்கு கயிறு இருக்கிறது என்று அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், சில விஷயங்களை நீங்கள் வெறுக்கலாம், அதில் உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஹைரகளை வைத்திருக்கலாம் என்று சொல்கிறார். பிரான சோதர்களே, பாருங்கள், எல்லா குழந்தைகளும் பெண் குழந்தை, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கவலைப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இவர் ஒரு நல்ல மனிதர், இவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் இந்த ஆண் குழந்தை செய்ய போகின்ற மிகப்பெரிய மோசமான செயலுக்கு அதன் தண்டனையை தாயும் தந்தையும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரலாம். எனவே அப்படியான ஒன்றை வராமல் இருப்பதற்கு அல்லாஹ் அந்த ஆண் குழந்தை விட்டு இவர்களை பாதுகாத்திருக்கலாம். அல்ல, இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைப்பது இவர்களை பொறுத்தவரை அது ஹைர் இல்லை என்று அல்லாஹ் கருதியதால் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுக்கவில்லை. இப்படித்தான் நாங்கள் அந்த பிரச்சனையை முகம் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எது நடந்த பொழுதிலும் அதுதான் ஹயர் என்று நாங்கள் எடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிறார், அல்லாஹு தஆலா சொல்கிறார், நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் நீங்கள் விரும்பலாம், அது உங்களுக்கு ஷர்ரா அமையும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சில விஷயங்களை நீங்கள் என்ன செய்ய வெறுக்கலாம், அதில் உங்களுக்கு ஹயர் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், வல்லாஹு யஅலம் வஅன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் எது ஹயர் என்பதை சரியான முறையில் அறிந்தவன். அல்லாஹ் மட்டும்தான், நீங்கள் அதை அறியமாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இனி வரக்கூடிய அனைத்தும் வரக்கூடிய அனைத்து நிலைகளும் எங்களுக்கு ஹயர் என்ற அந்த பதவியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று எனக்கு வரக்கூடிய சோதனைகள் இதற்கெல்லாம் நன்மை தருவான், என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த சோதனையை ஏற்படுத்துகிறான் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிறது, ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரதா சொன்னார்கள், மாயூசிபுல் முஸ்லிம மின் நஸபின் ولا وسب ولا هم ولا حزن ولا هم ولا اذى حتى شوقته يشاقها سلام சொன்னார்கள். ஒரு ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடிய சிரமங்கள், அதாவது சிரமங்கள், அதே போன்ற கவலைகள், சிறிய பெரிய கவலைகள், சிறிய நோவினை தரக்கூடிய விஷயங்கள், இது எதுவுமே ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட மாட்டாது. ஹத்த ஷௌகத் இஷாக்குஹா, எந்த அளவுக்கு என்றால் சிலர் சொன்னார்கள், அவனை காலில் குத்திப்படுகின்ற முள்ளு கூட, ஒரு முள் காலிலே குத்திப்படுகிறதா? சிலர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு வந்துவிட்டால் இல்லா கப்பர் அல்லாஹு பிஹாமின் ஹதாயா, அல்லாஹ் அந்த அந்த முள்ளு குத்திப்பட்ட அந்த வருத்தத்துக்கு கூட இந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு முள்ளு குத்திப்பட்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்றால், ஒரு நோய் வந்தது, ஒரு சிரமம் வந்தது, ஒரு ஒரு கவலையான ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடந்ததனால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அது ஒரு ஹைர். ஏனால் சோதனை ஹதீஸிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு சொன்னார்கள், மாமி முஸ்லிமின் யுசீபுஹு அதம் மின் மரலின் ஃபமா சிவாஹு இல்லா ஹத்தல்லாஹு தஆலா பிஹி சையாதிஹி கமா தஹத்து ஷஜரத் வரகஹா. இந்த ஹதீஸும் சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் அல்லது ஒரு சிறிய ஒரு சிரமம், இரண்டையும் சொன்னார்கள், ஒரு நோய் அல்லது சிறிய ஒரு சிரமம், இது இரண்டுக்கும் அல்லது பமா சிவாவும், இது அல்லாதவைகள், இப்படி எந்த துன்பகரமான நிகழ்வுகள் நடந்தாலும் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு மரத்திலிருந்து இலைகள் விழுந்து இலைகள் விழுமோ, இதே போன்று இவனிலிருந்து பாவங்களை அல்லாஹ் இழுத்தாக்கி விடுகிறார் என்று சொன்னார். இது யாருக்கு? அந்த சோதனையை ஹைர் என்று புரந்தி கொண்டவர்களுக்கு. இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஒரு மலக்குகள் வந்து ஒரு குழந்தையுடைய உயிரை கைப்பற்றி விட்டு செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அந்த மலக்கு இடத்திலே எப்படி கேட்கிறான், கபல்தும் தமரத்து புகாதிஹி, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அந்த மனிதனுடைய உள்ளத்தின், அதாவது பலமான மனிதன் கருதிய அப்படியான அந்த குழந்தையை நீங்கள் அந்த குழந்தையின் உயிரை கைப்பற்றி விட்டீர்களா என்று அல்லாஹ் மலக்குகளுக்கு கேட்பான். அப்புறம் மலக்குகள் சொல்வார்கள், நாம். அல்லாஹ் தஆலா கேட்பான், மாலா தஆலா அப்தி, அந்த குழந்தை மரணித்த உடனடியாக என்னுடைய அடியான் என்ன சொன்னான் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். இப்பொழுது சொல்வார்கள், ஹமீதக வஸ்தர்ஜ, சொல்வார்கள், உன்னை கோந்து விட்டு இன்னா இல்லாஹு வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த மலக்குகள் சொல்லுகின்ற உடனடியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்னுலி அப்தி பைதன் ஃபி ஜன்னா, சொல்கிறான், என்னுடைய இந்த அடியானுக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள், வசமூஹு பைதல் ஹம், அந்த மாளிகைக்கு பேர் வையுங்கள், ஹம் பைதுல் ஹம், புகழின் வீடு என்று பேர் வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பாருங்கள், ஒரு சிறிய குழந்தை மூத்தாகின்ற பொழுது அதன் மூலமாக பெற்றோருடைய சொர்க்கத்துக்கு காரணம் அமைந்து விடுகிறது. நிபந்தனை ஈமானுடன் அதை எதிர்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் கொடுக்க வேண்டும். வரக்கூடிய சோதனைகள் இது அல்லாஹ் என்னை விரும்பிய காரணத்தினால், அல்லாஹ் என்னை நேசித்த காரணத்தினால் எனக்கு சோதனை ஏற்படுத்தி இருக்கிறார், என்னை வெறுத்த காரணத்தினால் என்று அதை தவறான கண்ணோட்டத்துடன் பார்ப்பதை விட வேண்டும். அல்லாஹ் தஆலாவின் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த ஹதீஸ் சஹீஹ் திருமிதியில் வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுதான், இன்ன இமமில் பலா சொன்னார்கள், பிரமாண்டமான கூலி, பிரமாண்டமான சோதனையுடன் தான் வருவன் சொன்னார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசித்தால் அவர்களை சோதிக்கிறான். யார் அந்த சோதனை மனப்பூர்வமாக புரிந்து கொள்கிறார்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கும். வமன் சகித்த, யார் அந்த சோதனையின் பொழுது அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்தி கொள்ளாமல் கோபிக்கிறானோ, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறானோ, கலவு சொத்து அல்லாஹ்வுடைய கோபம் அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தாலாவின் கருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் அனைவரும் வருகின்ற நிலைமைகளை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஈமானுடைய அடிப்படைகளில் ஒரு பகுதியாக அனைத்துமே அல்லாவுடைய ஏற்பாடுதான் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் மிக உறுதியாக கடமைப்பட்டிருக்கிறோம். அதிர்ஷ்ட வந்திருக்கிறது, ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்பிவிட்டால் அவனுடைய பாவத்துக்குரிய தண்டனையாக சரி, அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுடைய திறனைக்குரிய அவனுடைய சோதனையை அவனுடைய தண்டனையை உலகத்திலே கொடுத்து விடுவான். அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பிவிட்டால் அவன் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை கூட இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான். இந்த அளவுக்கு அவன் மூத்தாகின்ற பொழுது அவனுக்கு தண்டிப்பதற்கு எந்த ஒரு பாவமும் எஞ்சியிருக்க மாட்டாள். எல்லா பாவத்துக்குரிய தண்டனையும் உலகத்தை அல்லாஹ் கொடுத்துவிட்டு அவனுடைய உயிரை எடுப்பான் என்று அதிசயம் வந்திருக்கிறது. அதுக்கு நேர்மாற்றமாக ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கா, அல்லாஹ் ஒரு மனிதனை வெறுத்துவிட்டால் அவன் செய்கின்ற எந்த பாவத்துக்கும் தண்டனையை இந்த உலகத்திலே கொடுக்க மாட்டான். அனைத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஆகரத்திலே கொடுப்பார் என்று அதிசயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சோதனைகள் என்பது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எங்களுடைய விருப்பப்படி எதுவும் நடப்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய ஒளி பிரகாரமே நடக்கிறது என்ற ஒரு பாடத்தை எங்களுக்கு அது ஏற்படுத்தி தருகிறது. அடுத்ததாக சோதனை இந்த உலகத்தினுடைய உண்மையான தன்மையை எங்களுக்கு பணம் பிடித்து காட்டுகிறது. பாருங்கள், கயிறுகள் சரணாக, கவலைகள் துன்பங்கள் இன்பமாக, நோய் ஆரோக்கியமாக, ஆரோக்கியம் நோயாக, இப்படி மாறி மாறி வருவது இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை எங்களுக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. பாருங்கள், ஆரோக்கியமாக இருந்தவர் இன்று வைத்தியசாலையில் இருக்கிறார், ஆரோக்கியம் சென்று விட்டது. இதே போன்று இன்று ஹயாத்துடன் இருக்கிறோம், ஒரு நாள் மூத்து வந்து விடுகின்றோம். பாடத்தை அது எங்களுக்கு கற்றுத்தருகிறது. வசதியுடன் இருந்தவர் இன்று ஏழையாக மாறிவிட்டார். உலகம் நிரந்தரம் அல்ல என்பதை எங்களுக்கு அழகாக அது படம் பிடித்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, சோதனைகள் வருகின்ற பொழுது கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஹாய் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு சிறந்தது என்பதை சோதனை தான் எங்களுக்கு சொல்லித்தரும். கண் பார்வையாக இருக்கும், பார்வை உள்ளதாக இருக்கும் பொழுது அந்த பார்வையை அந்த நிமிடத்தில் பெறுவது விளங்க மாட்டார்கள். பார்வை கலட்டப்பட்டால்தான் கண் எவ்வளவு பெரிய நிமிடத்தை விளங்கிக் கொள்வார்கள். ஒரு மனிதனுடைய உடலில் இயங்குகின்ற உறுப்புகளை பாருங்கள், இதயமாக இருக்கலாம், ஈரல்களாக இருக்கலாம், கிட்னி போன்றவைகளாக இருக்கலாம், ஏன் இரத்தமாக இருக்கலாம், இவைகள் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பெருமதியை மனிதர்கள் மறக்கிறார்கள், அதனுடைய பெருமதியை உணர்கிறார்கள். இல்லை, சோதனை என்று வந்துவிட்டால் தான் இப்பொழுது கிட்னி என்றால் எவ்வளவு பெருமதியானது என்பதை விளங்குகிறார்கள். இரத்தம் தண்ணியாக மாறுகிறதா, இப்பொழுது இரத்தத்திலே பெருமதியை விளங்குவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சோதனையின் மூலமாக எங்களை அல்லாஹு பக்கம் திசை திருப்ப முயற்சிக்கிறான் என்பதையும் நாங்கள் விளங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்படுத்தக்கூடிய எல்லா நிலைகளையும் நாங்கள் பொருந்திக் கொண்டு வாழ வேண்டும். அதில் நிராசை அடைந்துவிடக் கூடாது. இது உலகமே இப்படித்தான் ஒரு சோதனைக்குரிய ஒரு இடம் என்பதை நாங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். ஹதீஸில் மிக தெளிவாக ஒரு சம்பவம் வந்திருக்கிறது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி வந்து இப்படி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் அதாவது எனக்கு ஒரு நிலை ஏற்படுகிறது, நான் அதாவது வலிப்பு நோய் என்று சொல்லுவார்கள், வலிப்பு நோய் வந்து நான் அப்படியே விழுந்து விடுகிறேன், விழுந்ததற்கு பின்னால் என்னுடைய ஆடைகள் கலைந்து விடுகிறது, எனக்காக நீங்கள் துவா செய்கிறேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து கேட்டார். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உடனடியாக சல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு விருப்பம் என்றால் நான் துவா செய்வேன், உங்களுடைய நோய் குணமாகும், அல்லது இதை பொறுத்துக் கொண்டால் பலத்தில் ஜென்னம் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, இந்த இரண்டில் ஒன்றை உங்களுக்கு தேர்வு செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். உடனடியாக இந்த பெண்மணி யோசிக்கிறார், இந்த உலகத்தில் சோதனையுடன் வாழ்ந்துவிடுவோம், ஆபரத்தில் நிரந்தரமான ஒரு சொர்க்கம் கிடைக்கிறது என்றால் இந்த சோதனையை நான் எதிர்கொள்ள தயார். அந்த பெண்மணி சொல்கிறார், அல்லாஹ் தூதரே, நான் இந்த நோயுடனே நான் வாழ முயற்சிக்கிறேன், ஆனால் எனக்கு அதாவது அந்த நிலை வந்து நான் மயங்கி விழுந்து விட்டால் என்னுடைய ஆடைகள் கலைகிறவை, இது கலையாமல் இருப்பதற்காக எனக்கு துவா செய்கிறேன் சொன்னார். காக்கை வலிப்பு என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே சிலதாக துவா செய்தார்கள், அந்த பெண்மணி வாழ்க்கை முழுவதும் இந்த நோயுடன் தான் இருந்தார்கள், ஆனால் அவர்களுடைய ஆடை தடையவில்லை. பிரம்மக்கள் எழுதுகிறார்கள், இதற்கு முற்பட்ட காலத்தில் காக்கை வலிப்பு ஏற்பட்டால் அவருடைய ஆடைகளை அவர் தலைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சனதாசனுடைய துவாவுக்கு பின்னால் இதுவரைக்கும் உலகத்தில் இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு ஆடை களைய மாட்டாது, ஆனால் நோய் இருந்து கொண்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் அந்த பெண்மணி அதை எதிர்கொண்டார். இதை அத்தாயும் அபி ரபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் அவர்களை பார்த்து ஒரு நாள் அப்துல்லாஹ் அப்பா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கேட்டார்கள், அப்துல்லாஹ் அப்பா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவராகிய அத்தாயும் அபி ரபா ரஹிமஹுல்லாஹ் கேட்டார்கள், அல்லாஹ் ஜென்னம் ஒரு சொருக்கத்து பெண்ணை நான் உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள். உடனே அசாயி நபி ரபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், காக்குங்களேன் என்று கேட்டபொழுது சொன்னார்கள், நரகத்து சௌதா, அவர்கள் இந்த இந்த கருத்த பெண்மணி, இந்த பெண்மணி தான் அந்த பெண்மணி. அந்த பெண்மணி என்ன செய்தால், அத்தத்தின் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து ஃபகால் இன்னி உஸ்ரஉ வ இன்னி அதகஷ்ஷஃபு ஃபதுல்லாஹ் அலி, சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த காக்கை வலிப்பு நோயால் பீடிக்கப்பட்டு நான் அப்படி மயங்கி விழுந்து விடுகிறேன், என்னுடைய ஆடைகள் எல்லாம் அடைகிறது, எனவே எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சரதாசனத்தை கேட்டார்கள். உடனடியாக சரதா சொன்னார்கள், சபர்த்தி உலகில் சொன்னார்கள் சரதாசனு, ஏ பெண்ணே, உங்களுக்கு விருப்பமென்றால் இந்த சோதனையை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் சொருக்கத்தை தருவான். உங்களுக்கு அல்லாஹ் நோயை குணப்படுத்துவான் என்று சொன்னபொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ்வே, நான் பொறுத்துக் கொள்கிறேன், இந்த அந்த கஷ்டம் எல்லாரும் எனக்கு இந்த ஆலையில வெளிப்படாமல் இருக்கிறது துவாசைகள் என்று சொன்னார்கள். சல்வார்கள் துவா செய்தார்கள், உடனடியாக அவளுக்கு அதான் அந்த பெண்மணிக்கு அந்த ஆடை கலைகின்ற அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே இந்த பெண்மணி சொருக்கத்துடைய பெண்மணி, இந்த பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அத்தாய் நபி ரபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அப்துல்லாஹ் அப்பா ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய எல்லா சோதனைகளும் ஈமானுடன் எதிர்கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய முடிவுகளை பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தை வாழ முயற்சிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்ல தன்மையை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களால் தாங்க முடியாத பயங்கரமான நோய்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்து எங்களை எங்களுடைய குடும்பத்தினர்களின் பாதுகாப்பாயாக. நல்ல சோதனைகள் வந்துவிட்டால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஈமானை தருவாயாக. நல்ல வாழ்க்கையை கேட்டாலும் சொல்லி எல்லா வாக்களையும் கபு செய்வாயாக. நல்ல எல்லா கயிறுகளையும் தந்து எல்லா சருகளில் இருந்தும் எங்களை எங்களுடைய குடும்பத்தினர்களையும் முழு சமூகத்தையும் பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.